الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين وقال النبي صلى الله عليه وسلم إذا صلت المرأة خمسها وأطاعت بعلها وحصنت فرجها دخلت من أي أبواب الجنة شاءت صدق رسول الله صلى الله عليه وسلم ألوت أرولالنم نهرت عن بريون ماكي إلا من الله سبحانه وتعالى ونكي أنيت فقلم ورساقوها அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் கணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பையும் வீணுக்காக படைக்கல்ல அது வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் சூரியன் சந்திரனாக இருக்கலாம் மிருகங்கள் பறவைகளாக இருக்கலாம் ஜின் இனமாக இருக்கலாம் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை அதிலும் விசேஷமாக மனிதர்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான் மனிதர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இரண்டு சாராரையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பின்னால பல நோக்கங்களை வைத்துத்தான் இந்த உலகத்திற்கு மனித சமுதாயத்தை அனுப்பி வைத்திருக்கின்றான் ஆனால் உலகத்தில் நாம் பார்க்கலாம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத மற்ற மதங்களில் ஆண்களுக்கு இருப்பதை போன்ற அந்த உரிமைகள் அந்த சலுகைகள் அவர்களுக்கு இருப்பதை போன்றுண்டான அந்த கண்ணியங்கள் கௌரவங்கள் அநேகமாக பெண்களுக்கு இல்லை வாயால வேண்டும் என்றால் சப்தம் போடுவார்கள் கத்துவார்கள் ஈக்குவல் ரைட்ஸ் தேவை சம உரிமை தேவை என்று வெளியிலே சொல்லிக் கொண்டாலும் யதார்த்தத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்களுக்கு இருப்பதை போன்ற அந்த உரிமைகள் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை நாம் பார்க்கலாம் சில மதங்களில் கணவன் இறந்து விட்டார் என்றால் மனைவி அவள் காலம் எல்லாம் பாலாபெட்டியாக விதவையாகத்தான் இருக்கணும் அவள் மறுமணம் முடிக்க இயலாது அவள் நல்ல ஆடைகளை கூட அணிய முடியாது இன்னும் ஒரு சில இடங்களில் கணவன் இறந்து அந்த கணவனுடைய அவருடைய சடலத்திற்கு தீ மூட்டக்கூடிய நேரத்தில் மனைவியும் சேர்ந்து கட்டை ஏறுவது, இவ்வாறு சில கலாச்சாரங்களும் உலகத்தில் சில இடங்களில் இருக்கின்றது. பெண்களை விளையாட்டு பொருட்களை போன்று கவனிப்பார்கள். அதாவது யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அந்த பெண்களுக்கு சொத்திலே பங்கு கிடையாது. ஆண்களுக்கு இருப்பதை போன்று இஸ்லாத்தில் ஆண்களுக்கு இரண்டு பங்கு என்றால் பெண்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அவ்வாறு அல்ல. ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று பல இடங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெண்களையும் பிரஸ்தாபித்திருக்கின்றான். குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், அந்த ஆண்களுக்கு பெண்களின் மீது சில உரிமைகள் இருப்பதை போன்றும் பெண்களுக்கும் ஆண்களின் மீது அல்லாஹ் சில உரிமைகளை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக நாங்க பெண்களை சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண் சமூகம் சீராகி விட்டார்கள் என்றால் அவர்களின் மூலமாக ஆண்களும் சீராகுவார்கள், அவர்களின் மூலமாக குழந்தைகளும் சீராகுவார்கள், அவர்களின் மூலம் கணவன்மார்களும் சீராகுவார்கள். ஆக சுருக்கமாக சொன்னால் பெண்கள் சீராகி விட்டால் முழு உலகமும் சீராகி விடுவார்கள். ஆனால் பெண்கள் சீரழிந்து விட்டார்கள், பெண்கள் சீர்கட்டு விட்டார்கள் என்றால் அதன் மூலம் தான் இன்று உலகமே சீர்கட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இஸ்லாத்துல பெண்களில் நாம் யாரை எடுத்துக்கொண்டாலும் அது தாயுடைய அடிப்படையிலே இருந்தாலும் சரி, மகளுடைய அமைப்பிலே இருந்தாலும் சரி, மனைவியுடைய அமைப்பிலே இருந்தாலும் சரி, யாரு எந்த கோணத்தில் நாம் பார்த்தாலும் அவர்களுக்கு என்று தனியான இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண் திருமணம் முடித்து ஒரு 10 மாதத்துல குழந்தையை பெற்றெடுத்து விடுகின்றால், குழந்தையை பெற்றெடுத்த உடனே அவள் தாயாக மாறிவிடுகின்றாள். நபியவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹார், சொர்க்கம் அந்த தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழால எப்பொழுது தாயுடைய அந்தத்தை அழிந்து விடுகின்றாலோ அந்த நேரத்தில் அவளுடைய காலுக்கு கீழால் சொர்க்கம் என்று கூறக்கூடிய அளவில் அந்த தாய்மார்களுடைய அந்தத்தை இஸ்லாம் உயர்த்தி வைத்திருக்கின்றது. வேறொரு ரிவாயத்தில் நபியவர்கள் சொன்னார்கள், யாருக்காவது பெண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்து 2-3 பெண் குழந்தைகளை கொடுத்து அந்த பெண் குழந்தைகளை அழகான முறையிலே அந்த தாய்மார்கள் வளர்த்து அவர்களை நல்லவர்களாக ஆளாக்கி விட்டார்கள் என்றால் குன்னலஹு சித்திரம் மினன்னார், அந்த பெண் குழந்தைகளே அந்த தாய்மார்களுடைய சொர்க்கத்திற்கு காரணமாக ஆக்கிவிடுவார்கள். நரகத்திலிருந்து இந்த மகள்மார்கள் தான் அந்த தாய்மார்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக மாறிவிடுவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனைவி எடுத்துக்கொண்டோம் என்றால் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடைகளை போன்று, நீங்கள் அவர்களுக்கு ஆடைகளை போன்று. ஆடை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. ஒரு ஆணுடைய எல்லா வகையான குறைகளையும் மறைத்து சமூகத்திலே அவனை முழு மனிதனாக காட்சி தரக்கூடியது அவனுடைய ஆடை. ஆடைக்கு நபியவர்கள் ஒப்பாக்கினார்கள், உன்னலிபா சொல்லக்கும், அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடைகளை போன்று. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இஸ்லாத்தில பெண்களுக்கு என்று தனியான இடம், அவர்களுக்கு என்று தனியான முக்கியத்துவம், அவர்களுக்கு என்று குர்ஆன்ல சூரத்துன் நிசா என்று ஒரு தனியான ஒரு சூராவையே அல்லாஹ் இறக்கி வைத்து அவர்களுக்கு தேவையான பல விடயங்களை அதிலே விவரித்திருக்கின்றான். நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், சமீப காலத்துல இஸ்லாம் அல்லாத மாற்று மத சகோதரிகளை பார்த்து நம்முடைய சில சகோதரிகளும் அவர்களும் என்ன கூறுகின்றார்கள், நாங்களும் என்ன நாடும் நாடு மூளைக்கு உள்ளால, நாங்களும் என்ன நாடும் நாடு சுவருக்கு உள்ளால இருக்கேதாது, நாங்களும் வெளியில வரணும், நாங்களும் வெளி உலகத்திற்கு வரணும், நாங்களும் ஆண்களுடன் போட்டி போடணும், நாங்களும் விளையாட்டு போட்டிகள்ல கலந்து கொள்ளணும், நாங்களும் அந்த நோபல் பரிசு அதே மாதிரி உலகத்தில் எத்தனையோ பரிசுகள் இருக்கின்றது. அந்த பரிசுகளை நாங்கள் பெறணும். நாங்களும் சின்ன சின்ன புக்கள சாதனைகளை பதிக்கணும். நாங்களும் எவரெஸ்ட் மலையில ஏறணும். நாங்களும் ஜிம்முக்கு போகணும். நாங்களும் பிசினஸ் செய்யணும். நாங்களும் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி நிர்வாகத்தில் ஈடுபடணும். எந்த அளவுக்கு ஆண்கள் எதில் எதில் ஈடுபடுகின்றார்களோ அவைகள் அனைத்திலையும் நாங்களும் ஈடுபடணும். நாங்களும் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்ற அமைப்புல நம்முடைய ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்களும் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய அந்த சலபு சாலிஹீன்களுடைய பெண்மணிகளுடைய வரலாறுகளை நாம் எடுத்துக் கொள்ளலாம். நபிமார்களுடைய மனைவிமார்களை எடுத்துக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்மார்களை எடுத்துக் கொள்ளலாம். போட்டி போட்டார்கள் உலகத்துடைய விளையாட்டு போட்டிகளில் அல்ல, போட்டி போட்டார்கள் கண்டுபிடிப்புகளில் அல்ல, ஆன்மீக துறையிலே போட்டி போட்டார்கள், அமல் இபாதத்திலே போட்டி போட்டார்கள், யுத்தங்களிலே போட்டி போட்டார்கள், அடுத்தவர்களை இஸ்லாத்தின் பக்கம் இழுப்பதிலே அழைப்பதிலே போட்டி போட்டார்கள், அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி பக்குவமாக வாழ்வதிலே போட்டி போட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் எந்த உலகத்திற்கு வந்த எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு ஆளை நாம் எடுத்துக் கொண்டாலும் அவருக்கு பின்னால ஒரு பெண் மறைந்திருப்பாள். நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளேனும். நபி அவர்களுக்கு நபி பட்டம் இப்பொழுது தான் கொடுக்கப்படுகின்றது. முழு உலகத்திற்கு வந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குஹைர வைத்து இப்பொழுது தான் நபி என்று சொல்லக்கூடிய கிரீடம் அனுபவிக்கப்படுகின்றது. நபி பட்டம் கொடுக்கப்படுகின்றது. முதலாவது வஹியை நபி அவர்கள் காதால கேட்டிருக்கின்றார்கள். இதுக்கு முன்னால வஹி கொண்டு வரையோ வஹி கொண்டு வந்தவரையோ வஹியுடைய சப்தத்தை காதால கேட்கல. அதனால நபி அவர்களுக்கு பயம் பிடித்து, நபி அவர்களுக்கு காய்ச்சல் பிடித்து வீட்டுக்குள்ள வரும் பொழுதே கூறுகின்றார்கள், கதீஜாவை பார்த்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, கதீஜா என்ன நீங்க போட்டுங்க, கதீஜா என்னை நீங்க போர்த்துங்கள், எனக்கு குளிர் அடிக்குகின்றது, எனக்கு காய்ச்சல் அடிக்குகின்றது. அங்கே அந்த ஹிரா குகையிலே வஹியுடைய அனைத்து விடயங்களையும் கதீஜா சொல்லி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்லி கூறுகின்றார்கள். வல்லாஹி லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, புகாரில வர ரிவாயத், நான் என் மீது பயந்து விட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன வேளையில ஹதரத் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா நபி பட்டம் கொடுக்கப்பட்டவுடன் முதலாவது நபி அவர்களை சந்தித்தது கதீஜா, முதலாவது நபி அவர்களை பார்த்தது கதீஜா, முதலாவது நபி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னது ஹதரத் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. சொன்னார்கள் நபி அவர்களே, வல்லாஹி லா யுஸ்ரீகல்லாஹு அபதா, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் ஒரு போதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், ஒரு போதும் அல்லாஹ் உங்களை அவமானப்படுத்த மாட்டான். நீங்க எப்படியாப்பட்டவர்கள், இன்னக லதத்தில் ரஹீம், நீங்க உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கிறீங்க, வதஹ்மிலுல் கல் பாரங்களை சுமைகளை நீங்க சுமக்கிறீங்க, விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யறீங்க, முடியாதவர்களுக்கு எல்லாம் உழைத்து சம்பாதித்து கொடுக்கிறீங்க, யாரு அநியாயமான முறையில் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க உபகாரம் செய்யறீங்க, நீங்க மனம் தளராதீங்க, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் என்று வெறும் பணத்தால மட்டும் உதவி செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அருமையான அட்வைஸ், மிக அருமையான கருத்துக்கள், ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி நபி அவர்களை முதலாவது அமைதிப்படுத்தியதும் ஹதரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி பட்டம் கிடைத்த உடனேயே நபி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதும் ஒரு பெண். கடைசி உலகத்தை விட்டும் நபி அவர்கள் பிரிய போகின்றார்கள். அந்த பிரியக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய தலை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் இருந்ததாக ரிவாயத் வருகின்றது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுவார்கள், என்னுடைய டேர்ன்ல, என்னுடைய வீட்டுல, என்னுடைய மடியில, என்னுடைய உமிழ்நீர், நபியுடைய உமிழ்நீருடன் கலந்த நிலையில தான் நபி அவர்களே ரூஹம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆஹா, வஹியுடைய ஆரம்பத்திலும் நபியுடன் இருந்தது ஒரு பெண். இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுதும் நபி அவர்களுக்கு உதவியாக இருந்தது ஒரு பெண் என்றால் அது மிகையாகாது. ஏன், இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு எல்லா வகையிலும் பெண்கள் உதவியாக இருந்திருக்கின்றார். நாம் யாரை எடுத்துக்கொள்ளலாம்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய முழு உலகமும் போற்றக்கூடிய ஒரு உத்தமராக தலைவராக வந்தது. ஹதரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீதி தவறாத மிகப்பெரிய ஆட்சியாளராக வந்தது யாரின் மூலமாக? அவருடைய அவரை பெற்றெடுத்த தாயின் மூலமாக. ஹதரத் உமர் இப்னு கத்தாப் என்று முழு உலகமும் பேசுகின்றது. அவருடைய அபிப்பிராயத்துக்கு தோதுவாக 13க்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கி இருக்கின்றது. அவர் ஒரு பாதையில நடந்தால் ஷைத்தானுக்கு கூட தைரியம் இல்ல, அவன் இன்னும் ஒரு பாதையால நடப்பான். அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத் கிடைத்ததும் அவருடைய சகோதரி பாத்திமா பின்துல் கத்தாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணின் மூலமாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரண்டு சகோதரர்கள் இமாம் அஹ்மத் இமாம் முஹம்மத் இரண்டு பேர்களும் முஹம்மத் அல் கஸ்ஸாலி அஹ்மத் அல் கஸ்ஸாலி என்று கூறக்கூடிய இந்த இரண்டு குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி தந்தது யாரு? அந்த இரண்டு பேர்களுடைய தாய் என்றால் மிகையாகாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக உலகத்தில் உள்ள நாம் யாரை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் இந்த உலகத்திற்கு இந்த அளவுக்கு முன்மாதிரியாக கயாம நாள் வரைக்கும் பேசப்படக்கூடிய மக்களாக வந்ததற்குரிய காரணம் அவர்களுக்கு பின்னால ஒரு பெண் இலைமறை காயாக ஒளிந்து நின்ற அந்த குழந்தைகளை வளர்த்தது தான். இந்தியாவில வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மகான் காஜா முஹைனுத்தி திஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பிரயாணம் செய்கின்றார்கள் டெல்லியிலிருந்து லாகூர் வரைக்கும். அந்த பிரயாணத்தில 90,000 மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாறு கூறுகின்றது. அந்த சந்தோஷத்துல வந்து தன்னுடைய தாயிட்ட கூறுகின்றார்கள், எனது அன்னையே, என்னுடைய இந்த பிரயாணத்துல 90,000 மேற்பட்டவர்கள் வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த தாய் ரொம்ப அடக்கத்துடன் சொன்னார், மக்களே, உங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல, நான் பட்ட கஷ்டம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. நீங்க பிறந்ததிலிருந்து பால்குடி மறக்குகின்ற வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட முது இல்லாமல் உங்களுக்கு நான் பால் புகட்டிய வரலாறு இல்லை. பால் புகட்டும் போது உது செய்யறது வாஜிப் இல்ல, உது செய்யறது கட்டாயம் இல்ல. இருந்தாலும் அந்த காலத்துடைய பெண்மணிகளை பாருங்க, அந்த தாய் சொன்னால் நீங்கள் பால் குடி ஆரம்பித்து மறக்குகின்ற வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட உங்களுக்கு நான் உது செய்யாமல் பால் புகட்டியதில்லை. அதனுடைய பரக்கத்து தான் மகனே இந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை உயர்த்திருக்கிறான் என்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆன்மீக துறையிலே சஹாபாக்கள் எங்கெங்கெல்லாம் போட்டி போட்டார்களோ அந்த எல்லா துறைகளிலும் அந்த காலத்துல பெண்கள் போட்டி போட்டிருக்கின்றார்கள். ஹிஜ்ரத்தை நாம் அற்பமாக லேசாக கருத முடியாது. பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அனைத்து சொத்துக்களையும் விட்டு விட்டு வெறுங்கையுடன் இன்னும் ஒரு நாட்டுக்கு அல்லது இன்னும் ஒரு ஊருக்கு போவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. 1990களில் நம்முடைய ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த ஜப்னா அதே போன்ற மன்னார் போன்ற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இரவோடு இரவாக ஒரே இரவிலே அனுப்பப்பட்டார்கள். அவர்களிடம் கேட்டால் தெரிந்து கொள்ளலாம் அன்றைய தினம் அவர்களுக்கு எவ்வாறு இருந்தது. வெறும் கையிலே ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டு உங்களுடைய அனைத்து நகைகள் சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் இந்த வாளியில போட்டுவிட்டு இரவோடு இரவாக சென்று விடுங்கள் என்று சொன்னார்களே, அந்த நிலையை நாம் பார்த்தோம் என்றால் அதைவிட பயங்கரமான நிலைமை தான் நபியுடைய காலத்துல. ஒரு கட்டத்துல தேவைப்பட்டது ஹபஷா எத்தியோப்பியா மக்காவிலிருந்து மிக தொலைவுல உள்ள சோமாலியாவுக்கு பக்கத்தில் உள்ள எத்தியோப்பியா அங்கு சஹாபாக்கள் ஆண்களும் சென்றார்கள், அவர்களுடன் சேர்ந்து பெண்களும் சென்றார்கள். அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா சென்றார்கள். ஹதரத் ஜஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சென்றார்கள். முதலாவது நபி பட்டம் கிடைத்த 5வது வருடத்தில் 17 ஆண்களும் 5 பெண்களும் சென்றார்கள். இரண்டாவது நபி பட்டம் கிடைத்த 7வது வருடத்தில் 83 ஆண்களும் 17 பெண்களும் அந்த ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள். நாங்களும் தலைத்தவர்கள் அல்ல என்ற அழைப்புல ஆண்களை போன்று பெண்மணிகளும் ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரத் செய்தார்கள், மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்தார்கள். யுத்தங்கள்ல நாங்க பார்க்கலாம் அதன் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகின்றார்கள், எருமுக்குரிய சண்டை ஜோர்டான்ல ரொம்ப வேகமாக ரோமர்களுடன் நடந்து கொண்டிருக்குது. ஹதரத் அஸ்மா பின்தி யஸீதை நான் பார்த்தேன். அவள் ஒரு பெண் என்பதை கூட அந்த தாய் மறந்துவிட்டு ஒரு கூடாரத்துக்கு வந்து அந்த கூடாரத்திலே இருந்த முளைக்கம்பு அந்த கம்பை வேகமாக பிடித்து அதை பிடி கலத்தி எடுத்துக்கொண்டு அந்த ரோமர்களுடைய களத்திலே போய் புகுந்து ஏக காலத்தில் 9 ரோமர்களை கொலை செய்துவிட்டு வந்ததை இன்னும் பார்க்க முடியாது என்று வந்த அந்த ரிவாயத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கின்றார்கள். 9 பேர்களை ஏக காலத்துல அல்லாஹுடைய பாதையில போய் வீர தீரமாக போய் கொண்டு விட்டு வருவது என்பது சாதாரணமான விடயமா? நம்முடைய தாய்மார்கள் வீட்டுல பள்ளியை கண்டா கூட பயப்படுவாங்க, எலியை கண்டால் கூட பயப்படுவாங்க, ஒரு பாம்பை கண்டால கூட பயப்படுவாங்க. அதனால் அல்லாத நேர்வழி கிடைக்காதவர்களை போய் கொலை செய்துவிட்டு தைரியமாக வந்து விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரத்துடைய பயணம் அதுல பலர்கள் பேசப்பட்டாலும் ஹதரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூத்த மகள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணுக்கும் ஒரு பாரிய பங்கு இருக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சவுர் குகையில 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் இவர்களுக்கு உணவையும் அந்த பாலையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட தான் இருந்தது. ஒரு நாள் போய்விட்டு வருகின்றார்கள். 2 நாள் ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு உணவு எடுத்துக் கொண்டு போன நேரத்தில் ஹதரத் அஸ்மாவுடைய முகம் ரொம்ப வாடி வதங்கி போயிருந்தது. நபி அவங்க கேட்டாங்க, அஸ்மா, நேற்று நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, ஆனா இன்றைக்கு ரொம்ப வாடி வதங்கி கவலை தோய்ந்த முகத்துடன் வந்திருக்கிறீங்க, என்ன அஸ்மா என்ன நினைச்சு? ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நேற்று உங்களுக்கு நான் உணவை தந்து திரும்பி வந்து கொண்டிருந்தேன், பாதையில அபூ ஜஹல் என்ன கண்டுட்டான், என்ன கண்டவுடன் என்னை பிடித்து அதட்டி எங்க போய் வாருகின்றாய், சொல்லு உன்னுடைய பாப்பாவும் ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கின்றார்கள் என்று என்னை அதட்டி கேட்டான். நான் சொல்லவில்லை. இப்பொழுது அவன் வேகமாக என்னை அடிக்க ஆரம்பித்தான். இந்த அளவுக்கு அடித்தான் அந்த சியரு ஆடாம் என்னுபட இந்த கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் என்னுடைய கன்னத்தில் அடித்ததுனால என்னுடைய காதுல போட்டிருந்த காது பூ கூட கீழே கலந்து விழுந்து விட்டது. நான் ஒரு கல்லுல போய் விழுந்து விட்டேன். அந்த கல்லுல என்னுடைய கண்ணம் பட்டு தலைப்பட்டு என்னுடைய மேனில தலையில இரத்தம் வந்து நான் காயத்தால் அழுது கொண்டிருக்கின்றேன். அவன் மீண்டும் வந்து என்னுடைய கையை பிடித்து இழுத்து மீண்டும் அடித்து அவன் கூறினான். அவன் கேட்டா, நீ சொல்லுகின்றாயா இல்லையா? உன்னுடைய தந்தையும் ரசூலுல்லாவும் எங்கே இருக்கிறாங்க சொல்லு. ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்துல கூட சொன்னார்கள், என்னுடைய வாப்பாவும் நபி அவர்களும் இருக்கிற இடம் தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். அந்த நேரத்துல கூட போய் சொல்லல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லல, அவர்கள் 2 பேரும் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அவன் இன்னும் வேகமாக அடித்துக் கொண்டே இருக்கிறான். ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நீ என்னை அடித்து அடித்து என்னுடைய உயிரை வேண்டும் என்றால் வாங்கிக் கொள்ளலாம், அவர்கள் 2 பேரும் இருக்கிற இடத்தை நான் சொல்ல போவதில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெரிய படித்த பெண் ஒன்றல்ல, கெராம பகுதியில வாழ்ந்த ஒரு பெண், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை பாதுகாக்கணும் என்பதற்காக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை நான் சொல்ல மாட்டேன் என்று ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா இந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இப்படியே நாம் இஸ்லாமிய வரலாறுகளை பார்க்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பின்னால பெண்மணிகள் இருந்திருக்கின்றார்கள், அறிவாளிகளாக இருக்கலாம், படை தளபதிகளாக இருக்கலாம். காலிபின் வழி அதுல சலாஹுத்தீன் ஐயோபி ரஹமத்துல்லாஹி அலைஹிமா மூல் உலகமும் போற்றக்கூடிய மிகப்பெரிய தளபதிகள், அவர்களுக்கு பின்னாலும் ஒரு தாய். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னாலும் ஒரு தாய். இப்னு சீனான்னு சொல்லக்கூடிய வைத்திய துறையுடைய தந்தை என்றால் மிகையாது, அவர்களுக்கு பின்னாலும் ஒரு தாய். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானத்துடைய தசப்புடைய விஞ்ஞான கலையுடைய தந்தைமார்களை போன்றவர்கள், அவர்களுக்கு பின்னாலும் தாய்மார்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக ஆரம்ப காலத்துல ஆண்கள் எந்தெந்த துறையில போட்டி போட்டார்களோ அந்த எல்லா ஆன்மீக வழிகளிலேயும் பெண்களும் போட்டி போட்டார்கள். நபி அவர்கள் ஹசன் ஹுசைனை பார்த்து சொல்லுவாங்க, சையீதா ஷபாபி அஹலில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர்கள் ஹஜரத் பாத்திமாவை பார்த்து சொன்னாங்க, சையீதத்து நிசாயி அஹலில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய பெண்மணிகளுக்குரிய தலைவி என்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு உண்மையாளர், ஹஜரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா உண்மை சொல்லக்கூடிய பெண்மணி. ஆண்களுக்கு எந்தெந்த பட்டங்களும் பதவிகளும் கொடுக்கப்பட்டனவோ, எந்தெந்த வெகுமதிகளை அவர்கள் பெற்றார்களோ, தீனுக்காக அந்த அனைத்து வெகுமதிகளையும் பெண்களும் பெற்றிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாம் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் ஆண்களை பற்றி மட்டும் சொர்க்கவாதி என்று சொல்லல. 10 ஆண்கள் ஒரே சபையில சொன்னார்கள், அபூபக்கர் பில் ஜன்னா, உமர் பில் ஜன்னா, உஸ்மான் பில் ஜன்னா, ஒரே சபையில 10 பேர்களை குறிப்பிட்டு சொன்னாங்க சுவர்க்கவாதி. அதே மாதிரி சில பெண்மணிகளையும் நபி அவர்கள் சுவர்க்கவாதி என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். குர்ஆன்ல வருகின்றது 2 பெண்மணிகள், வதரபல்லாஹு மதலல் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன். உங்களுக்கு நாங்க 2 பெண்மணிகளை உதாரணமாக கூறுகின்றோம். ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். அந்த பெண்மணி ஹஜரத் மூசாவை ஏற்றதனால ஃபிரௌன் மிக பயங்கரமான முறையில சோதிக்குகின்றான், சித்திரவதை செய்கின்றான். ஒரு குழி ஒன்றை தோண்டி அந்த குழிக்குள்ள விஷஜந்துகளை போட்டு அந்த பெண்மணி பயங்கரமான முறையில சோதிக்கப்படுகின்றாள். அந்த நேரத்துல கூட அந்த பெண்மணி என்ன சொன்னால், அம்மையார் கேட்ட துஆயினா, உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு சுவர்க்கத்துடைய மாளிகையை கட்டி தருவாயாக, உனக்கு பக்கத்துல சுவர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டி தருவாயாக, பெரிய ஒரு பாறாங்கல்லை இந்த மனைவியுடைய தலையிலே அந்த பிரவுன் போட பார்க்கின்றான். அந்த பெண் சிரித்து கொண்டிருக்கின்றாள். ஃபிரௌன் கேட்டான், இந்த நேரத்தில் நீ சிரிக்கின்றாய், நான் இப்பொழுது தான் என்னுடைய அல்லாஹ்ட்ட துஆ செய்தேன், நான் ஒதுங்கிற மாளிகையை அல்லாஹ் எனக்கு காட்டி விட்டான், அந்த மாளிகையை நான் என்னுடைய கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃப்ஸீர் இப்னு கஸீர்ல இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். உலகத்திலேயே ஹஜ்ரத் ஆசியா அம்மையார் தான் ஒதுங்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்லு அந்த பெண்ணுடைய தலையிலே விழுவதற்கு முன்னால அந்த பெண்ணுடைய ரூஹும் வாங்கப்பட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். இரண்டாவது பெண்மணி யாரு? மரியம் இப்னத் இம்ரான். இம்ரானுடைய மகள் மரியம். அந்த பெண்ணிடத்திலிருந்து ஆகப்பெரிய சிறப்பு என்ன? அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்தால், தன்னுடைய மானத்தை பாதுகாத்தால், எந்த ஆணும் அந்த பெண்ணுடைய மேனியை தொட்டதில்லை, அவ்வளவு பக்குவமாக வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த 2 பேருடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி தான் ஹஜரத் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, புகாரி ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஹதீஸ் ஷரீஃபில வருகின்றது. ஒரு தடவை ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வருகின்றார்கள். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹாதிஹி கதீஜா, இதோ கதீஜா வந்து கொண்டிருக்கின்றாள். அவள் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள். அந்த பாத்திரத்தில் அதாவது உணவும் அதற்குரிய கறியும் இருந்து கொண்டிருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், அந்த கதீஜா பக்கத்தில் வந்து விட்டது என்றால், என் மூலமாக, என்னுடைய ரப்பின் மூலமாக அவளுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க, அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினார். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அவளுக்கு தனியான ஒரு மாளிகையை அல்லாஹ் தருவதாக வாக்களித்தான். அந்த சுவர்க்க மாளிகையில் எந்த சப்தமும் இல்ல, எந்த இறைச்சலும் இல்ல, எந்த கூக்குரல்களும் இல்ல, எந்த விதமான சிரமங்களும் இல்லாத ஒரு மாளிகையை இதோ கதீஜாவுக்கு அல்லாஹ் வாக்களித்து விட்டான் என்று அதில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து கூறுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் இன்னும் 2 பெண்மணிகள் அதிகமாக வரலாறுகள்ல அவர்கள் அநேகமாக மிக அதிகமாக ஞாபகப்படுத்தப்படாதவர்கள். அதுல ஒருவர் தான் ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா யாரு, அவர்கள் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடித்திருந்தார். ஆரம்ப காலத்திலேயே அவர் இறந்து விடுகின்றார். அவர்களுக்கு கிடைத்த குழந்தை தான் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நான் திருமணம் முடிக்க மாட்டேன், அதற்கு முன்னால இந்த அனஸை நல்ல பிள்ளையாக நான் வளர்ப்பேன், வல்லாஹி நான் திருமணம் முடிக்க மாட்டேன், எனக்கு திருமணம் முடித்து வைக்கணும், அவன் பெரியவனாகி அவர் தான் எனக்கு திருமணம் முடித்து வைக்கணும், அது வரைக்கும் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய குழந்தையை நல்ல முறையிலே வளர்த்து. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு பருவ வயதை அடைந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு வந்து பெண் கேட்கிறாங்க உம்மு சுலைம் கிட்ட. ஹஜ்ரத் உம்மு சுலைம் சொன்ன பதிலும் ஆச்சரியமான பதில், வல்லாஹி மா மிஸ்லுக்க யா அபா தல்ஹா யுரத், அபு தல்ஹா உங்களை போன்று ஒருவர் திருமணம் முடிக்கணும் என்று சொன்னா அவர் மறுக்கப்பட மாட்டார், அவரை திருப்பி அனுப்பாது. இருந்தாலும் வான முஸ்லிமா வாந்த காஃபிரா, நான் முஸ்லிமாக இருக்கிறேன், நீங்க ஈமான் இல்லாதவராக இருக்கிறீங்க, அதனால உங்களை எனக்கு திருமணம் முடிக்கலா, நீங்க கலிமா சொல்லுங்க, நீங்க கல்ல வணங்குறீங்க, இந்த மண்ணை வணங்குறீங்க, இந்த விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எந்த வகையான லாபத்தையும் தர முடியாது, நான் ஏற்றுக்கொண்ட இந்த அல்லாஹ்வை நீங்க ஏற்று, என்னுடைய நபியை ரசூலாக ஏற்று, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டீர்கள் என்றால் பெண்களுக்கு கடும் தேவையான நேரம், அவர்களுக்கு ஏதாவது கிடைக்கிற நேரம் தான் திருமணத்துடைய நேரம். அந்த நேரத்துல கூட ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றேன், நீங்க மஹர் கூட எனக்கு எதுவுமே தர வேண்டிய தேவையில்லை, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதையே என்னுடைய மகராக நான் ஆக்கிக் கொள்ள தயார், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுங்க. ஹஜ்ரத் அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அதற்கு ரெடியாகி தயாராகி கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். இப்பொழுது ஹஜ்ரத் உம்மு சுலைம் சொன்னாங்க, யா அனஸ் நுழைந்தேன், அங்கே ஒரு செருப்பு சத்தத்தை கேட்டேன், நான் கேட்டேன் இது யாருடைய செருப்பு சத்தம், எனக்கு சொல்லப்பட்டது ருமைசா பின் துமில்ஹான், அவர்கள் தான் ஹஜ்ரத் உம்மு சுலைமுடைய பெயர், இது உம்மு சுலைமுக்காக வேண்டி கட்டப்பட்ட மாளிகை, உம்மு சுலைமுடைய சொர்க்கம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆண்கள் மாத்திரம் நபியுடைய வாயால சொர்க்கவாதி என்று சொல்லப்படல, பல பெண்மணிகளில் சொல்லப்பட்டாங்க. அதே இதுல வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் உம்மு அய்மன் ரழியல்லாஹு அன்ஹா. உம்மு அய்மனும் மிக விசேஷமான பெண்மணி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 6வது வயது, தன்னுடைய தாய் ஆமினா அம்மையாருடன் மதீனா சென்றார்கள். மதீனா சென்று திருப்பி வர வழியில அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த ஆமினா அம்மையார் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க, நபியுடைய தாய் மக்கால வஃபாத்தாக இருந்தா முழு மக்காவாசிகளும் அவருக்கு தேவையான விஷயங்களை செய்திருப்பாங்க, மதீனாவுல இறந்திருந்தா முழு மதீனத்து மக்களும் அவருடைய கடைசி காரியங்களை செய்திருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மக்காவுடைய மரணிக்கல்ல, மதீனாவுடைய மரணிக்கல்ல, மதீனாவிலிருந்து திரும்பி வர வழியில நடுப்பகுதியில காட்டுப்பகுதியில ஹஜ்ரத் ஆமினா அம்மையார் இறந்து விடுகின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு 6 வயது. ஹஜ்ரத் உம்மு அய்மன் கூறுவார்கள், நான் ரசூலுல்லாஹ்வை பிடிச்சு வைப்பேன், இவர் முஹம்மத் போவாரு, தன்னுடைய தாயுடைய மடியில போய் படுப்பாரு, நெஞ்சில போய் படுப்பாரு, உம்மா உம்மான்னு சொல்லுவாரு, திரும்பி வருவாரு, திரும்ப போவாரு, இப்படி பல கட்டங்கள். இவருக்கு என்னுடைய உம்மா இறந்துவிட்ட செய்தி கூட தெரியாது. அதற்கு பின்னால ஹஜ்ரத் உம்மு அய்மன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் நபியுடைய தாயுடைய அந்த ஜனாசா அடக்க வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் செய்து மக்காவுக்கு ரசூலுல்லாவை கூட்டிக் கொண்டு வந்து அபூ தாலிப் அப்துல் முத்தலிப் போன்றவர்கள் தொப்படித்து விடுகின்றார்கள். அதனால நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உம்மு ஐமன் இருக்கிறாங்களே, இவங்க பக்கியத்து அகலி பைத்து என்னுடைய அகலு பைத்தில் எனக்கு மிச்சமானவர்கள். உம்மி பாத உம்மி, என்னுடைய உம்மாவுக்கு பின்னால் என்னுடைய இரண்டாவது உம்மா என்றால் மிகையாகாது. அது உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா. இவர்கள் ஹிஜ்ரத்துடைய வேளையில சட்டம் தனியாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. கடும் உஷ்ணமான காலம், அந்த நேரத்துல கூட நோன்பு விடல, நோன்பு பிடித்தவர்களாக போறாங்க. கடுமையான உஷ்ணம், கடுமையான தாகம். சில ரிவாயத்துகள்ல வருது, வானத்திலிருந்து ஒரு வாளி தண்ணீர் அல்லாஹ் இறக்கி வைத்து அந்த உம்மு ஐமனுடைய தாகத்தை அல்லாஹ் தீர்த்திருக்கின்றான். அந்த உம்மு ஐமனை பார்த்துதான் நபி அவங்க சொல்வார்கள், மன் சர்ரஹு ஐயதஸவ்வஜ இம்ராதம் மின் அஹ்லில் ஜன்னா ஃபல்யதஸவ்வஜ் உம்மு ஐமன். யாராவது சொர்க்கத்துடைய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த உம்மு ஐமனை நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. அவர் சொர்க்கத்துடைய பெண்மணி, அவர் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஓரிரு வரலாறுகள் அல்ல, நூற்றுக்கணக்கான வரலாறுகள். அந்த காலத்துல வாழ்ந்த பெண்மணிகள் அவர்கள் இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்கணும் என்பதற்காக, தீன் அது முழு உலகத்துல பரவணும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உலகத்துல ஹயாத்தாக்கப்படணும் என்பதற்காக பெரும் பெரும் தியாகங்களை சாதனைகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் கவலையான விடயம், இந்த காலத்தில் அந்த மாதிரியான சாதனைகள் நம்முடைய தாய்மார்கள் பெண்மணிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதோ அதற்குரிய சந்தர்ப்பங்களும் மிக மிக குறைவு. ஏதோ அமல் செய்கின்றோம், இபாதத்துகளை செய்கின்றோம், நபுள் தொம்புகளை பிடிக்கின்றோம், சதக்காக்களை கொடுக்கின்றோம், அச்சு உம்ராக்களை செய்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அவர்கள் செய்தது போன்று அந்த உயிர் தியாகம், அந்த பொருள் தியாகம் இல்லாவிட்டாலும் இந்த காலத்திலையும் நமக்கு சில சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், இந்த காலத்துல ஆண்களுக்கும் சில சோதனைகள், இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதில் அவர்களுக்கும் பெரிய அழுத்தங்கள், அவர்களுக்கு பெரிய தர்ம சங்கடங்கள். அதே மாதிரி நம்முடைய தாய்மார்களுக்கும் தர்ம சங்கடங்கள், அதே மாதிரி நம்முடைய பெண்மணிகளுக்கும் சில அழுத்தங்கள் இருக்கின்றது. நாங்கள் செய்கிற ஆகப்பெரிய தியாகம் என்ன, எந்த கட்டம் வந்தாலும் நான் இஸ்லாமிய பெண்மணி, நான் ஒரு முஸ்லிம் பெண்மணி, என்னுடைய மதத்தை என்னால் விட முடியாது, என்னுடைய மார்க்கத்தை விட முடியாது, என்னுடைய இஸ்லாமிய சின்னம், இஸ்லாமிய அடையாளம், என்னுடைய அபாயா, என்னுடைய ஹிஜாப், என்னுடைய ஃபேஸ் கவர், இதை ஒருபோதும் நான் விடமாட்டேன் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் என்றால் எங்களுடைய பெண்கள் செய்கிற தியாகமும் இதுவும் தியாகமாகத்தான் கருதப்படும். ஏன் சொல்ல வருகின்றோம் என்றால், சில இடங்களில் இஸ்லாத்தை பற்றி கொச்சைப்படுத்துவாங்க, இஸ்லாத்துடைய அபாயாக்களை பற்றி வேற விதமான பெயர்கள் போடுகின்றாங்க. சமீப காலத்தை நாங்க பார்க்கலாம், குளோனி பில்லான்னு சொல்லி இன்னும் எத்தனையோ வார்த்தைகளை கொண்டு நம்முடைய இஸ்லாமிய சின்னங்களை ரொம்ப அவமானமாக பேசுகின்றார்கள். இந்த நேரத்தில் தாய்மார்கள் அவர்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது, அவர்கள் தைரியத்தை இழந்து விடக்கூடாது. இந்த நேரத்தில் இன்னும் உறுதியாக இருக்கணும். ஏன் நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் பாடசாலைகள்ல வேலை செய்யறாங்க, வைத்தியசாலைகள்ல வேலை செய்யறாங்க, இன்னும் எத்தனையோ அரசாங்க அவர்கள் ஆபீஸ்கள்ல வேலை செய்யறாங்க. சில நேரங்களில் ஒரு மாதிரியாக பேசுவாங்க, இவர்களுடைய அபாயக்களை கொச்சப்படுத்தி, இவர்களுடைய நீல நீளமான ஆடைகளை கொச்சப்படுத்தி, நம்முடைய இஸ்லாமிய சின்னங்களை கொச்சப்படுத்தி பேசுவாங்க. அந்த நேரத்தில் சூடா பதில் சொன்னா அதற்கு பின்னால் அவங்க எதையும் பேச மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் பெண்மணிகளும், நாங்களும் உங்களோட தான், நாங்களும் சில நேரத்தில் கலத்திடுவோம், நாங்களும் உங்களோட பார்ட்டிக்கு வருவோம், நாங்களும் உங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம், நாங்களும் உங்களோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவோம் என்றா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது அல்ல எங்களுடைய மகத்துவம், அவர்களுடைய உள்ளத்திலிருந்து கலட்டப்பட்டுவிடும். இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வருது, நம்முடைய தாய்மார்கள் உறுதியாக இருக்கணும். மேற்கத்திய நாடுகள் அல்ஹம்துலில்லா இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எந்த அளவுக்கு உறுதி இருந்தா, சமீபத்தில் கனடாவுல நம்முடைய ஒரு பெண்மணி ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார். ஒரு நொன் முஸ்லிம் சகோதரி இந்த பெண்ணை பார்த்து சொன்னாவாம், அவ சும்மா கேலிக்கு சொல்லி இருக்கிறா, உங்களை பார்த்த எனக்கு கவலையா இருக்குது, நீங்க ஏன் இப்படி உங்களை மூடிக்கொண்டு போறீங்க, நீங்க ஏன் இப்படி உங்களை கட்டப்படுத்துறீங்க. சில பெண்மணிகள் பேசுறாங்க, 12 வயசு 12 13 வயசு அவ பருவம் அடைந்துட்டா குமராகிட்டா. இந்த வயசுல பாருங்களேன், இவளை மூடி வச்சிருக்கிறாங்க, இவளை போட்டி வச்சிருக்கிறாங்க. எங்கட தாய்மார்கள் சொல்வத மாதிரி அந்த கனடாவுல டொரண்டோல அந்த பெண்மணி சொன்னா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. இவ எடுத்தரப்புல சொன்னான், உங்களை பார்த்தா தான் எனக்கு கவலையா இருக்குது. நீங்க இப்படி அரைக்குறைய ஆடை அணிந்து கொண்டு போறீங்களே, உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்குது. எனக்கு கவலை இல்லை, நான் விருப்பத்தோட நான் சந்தோஷத்தோடு இதை அணிகிறேன் என்று தைரியமாக பதில் சொன்னான். சமீபத்துல பிரான்ஸ்ல சென்ற வருஷம் தான் அங்க ஃபேஸ் கவர் பண்றதை தடை செய்தாங்க. அதற்கு முன்னால அந்த பெரிய சிட்டியில ஒரு பெண்மணி புல் ஃபேஸ் கவர் பண்ணி அந்த சப்வே ட்ரெயின்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு பக்கத்துல வந்து இன்னும் ஒரு அரைக்குறைய ஆடை அந்த பெண்மணி வந்து அமர்ந்து கொண்டாள். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டு வரும் பொழுது அந்த அரைக்குறைய ஆடை அணிந்த பெண்மணி இந்த ஃபேஸ் கவர் பண்ணின பெண்மணியை பார்த்து சொன்னால், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இது பிரான்ஸ், இது பெரிஸ், பெரிஸுடைய நாகரிகத்தை பார்க்க முழு உலக மக்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்டுல வந்து கொண்டு நீங்க இஸ்லாம் முஸ்லிம் அபாயான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இந்த நாட்டுல இப்படி வாழக்கூடாது. உங்களுக்கு உண்மையில அப்படி மறைச்சி வாழணும்டா நீங்க ஓட நாடு. அந்த அரைக்குரிய ஆடை அணிந்த பெண்மணி அநேகமா அல்ஜீரியா அல்லது மொரோக்கோவை சேர்ந்த பெண்மணி. அவர் சொன்ன அப்படி நீங்க உடுக்கணும்டா, உங்களோட நாட்டுக்கு போய் நீங்க உடுங்க. இந்த நாட்டுல இருக்கிறான்டா, நீங்க இப்படித்தான் என்ன மாதிரி தான் ஆடை விளங்கினது இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம். அதனால யாரு சொன்னாலும் சரி, நான் என்னுடைய இஸ்லாமிய இந்த சின்னத்தை இந்த அடையாளத்தை விடமாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க உங்களோட நாட்டில் போங்க. இந்த நாட்டில் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று உறுதியாக சொல்லி இருக்கிறான். இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இந்த அளவுக்கு பிடிப்பு, இந்த அளவுக்கு உறுதியா? ஏன் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் அதுல உறுதியாக இருக்க முடியாது? மேலான பெரியார்களே சகோதரர்களே, விசேஷமாக தாய்மார்களே, எங்களுக்கும் பல கட்டங்கள் வரும். இஸ்லாத்தை நாங்க பின்பற்றதா, ஷரியாத்தை பின்பற்றதா, அல்லது மாற்று மதத்தவர்களே மாதிரி நடக்கிறதா, பல கட்டங்கள் வரும். நாங்கள் செய்யற தியாகம் அந்த கட்டத்தில் அல்லாஹுடைய சந்தோஷம் என்ன, நபியுடைய விருப்பம் என்ன, நபியுடைய உத்தரவு என்ன, திருமணங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சில நேரத்தில் பெண்ண அவளை அந்த அளவுக்கு அலங்கரித்து உடலுடைய பல பாகங்கள் தெரியக்கூடிய அளவுல பொண்ணை உடுப்பாட்டி வரப்போற ஆண்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த இஸ்லாமிய பெண் சொல்லணும், இல்ல மகரம் அல்லாத யாரை உள்ள விடாதீங்க. ஒரு நாள் தான் லைஃப்ல, இந்த ஒரு நாளும் நான் உண்மையான முஸ்லிம் பெண்ணா இருக்க விரும்புறேன். என்னுடைய தலையை மூடுங்க, என்னுடைய அங்க அவயவங்களை மூடுங்க. ஆண்கள் அல்லாத, பெண்கள் அல்லாத பேர் யாரையும் உள்ள விடாதீங்க. யாரும் இங்க வரக்கூடாது, யாரும் எனக்கு கை தரக்கூடாது. அது எந்த பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, அவர் காத்திருந்தா காத்திருந்தான் முழு உலகத்துடைய தலைவனாக இருக்கலாம். நபியவர்களே, இஸ்லாமிய எந்த ஒரு பெண் வந்தும் அவர்கள் நபியுடன் பைஅத் செய்ய கேட்ட நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இல்ல நபியுடைய கை எந்த பெண்ணுடைய கையுடன் பட்டதே இல்ல. எங்களுடைய தாய்மார்கள் உறுதியாக இருக்கணும், இங்க யாரும் ஆண்களை உள்ள விடாதீங்க. யாரு வந்தாலும் நான் கை கொடுக்க மாட்டேன், நான் உண்மையான இஸ்லாமிய பெண்ணாக இருக்க விரும்புகின்றேன். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, திரை மறைவுக்கு பின்னால கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே, பெரியார்களே சகோதரர்களே, இந்த காலங்கள்ல நாங்க செய்யற தியாகம் இதுதான். ஆண்களும் அல்ஹம்துலில்லாஹ் பல கட்டங்கள்ல இஸ்லாத்தோட மார்க்கத்தோட தீனோடு இருப்பதை போன்று நம்முடைய தாய்மார்களும் சரி, நம்முடைய சகோதரிகளும் சரி, இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமிய சின்னங்களுக்கு எதிராக, நம்முடைய ஹலாலுக்கு எதிராக எது வந்தாலும் நாம் உறுதியாகத்தான் இருப்போம், தீனுடன் தான் இருப்போம், மார்க்கத்துடன் தான் இருப்போம், ஷரியா சுன்னத்துடைய அடிப்படையில தான் நாம் வாழ்வோம் என்று இருந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அவர்களை பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பான். தான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்களுடைய பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பிய ரஹ்மானே, எந்தெந்த நாடுகளில் இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றதோ யா அல்லாஹ், அவைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து கண்ணியமாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வைப்பாயாக. இந்த நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற சுரக்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.